புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை வம்பன் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இறுதியாண்டு இளங்கலை வேளாண் அறிவியல் மாணவி செல்விரா யுவனிஷா அவர்கள் மற்றும் பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பே முரளி சங்கர் அவர்கள் பயறு வகை பயிர்களில் நோய் மேலாண்மை பற்றி கலந்துரையாடிய உரையாடலை தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு மற்றும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் யுவனிஷா. நான் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் பயிலும் இறுதியாண்டு மாணவி. நம் புதுக்கோட்டை மாவட்டமானது வரலாற்றுடன் ஒன்றிணைந்த சிறப்பினை பெற்றது. மேலும் பண்டைய காலம் முதல் புதுக்கோட்டை என்பது தனி மாவட்டமாக பிரிக்கும் வரை தஞ்சை மண்ணுடன் இணைந்து விவசாயத்திற்கு பெருமை சேர்த்தது இம்மாவட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். இங்கு நெல், வாழை, கரும்பு, மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்களான எள் மற்றும் கடலை இதனுடன் இணைந்த பயறு வகை சாகுபடி முக்கிய இடத்தினை பெற்றுள்ளது. இதில் குறிப்பாக பயறு வகை சாகுபடி மற்றும் உற்பத்தியில் தமிழகத்தின் டெல்டா பகுதிகளான புதுக்கோட்டை மற்றும் ஒன்றிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் பகுதிகள் முக்கிய இடத்தினை பெற்றுள்ளது. இந்த அளவு சாகுபடி மற்றும் உற்பத்தியில் முக்கியத்துவம் பெற்றுள்ள பயறு வகைகளை பற்றி அறிந்திடவும் அதன் உற்பத்தியில் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான காரணங்களையும் மற்றும் அதனை மேலாண்மை செய்யும் முறைகளையும் அறிந்திட நாம் இப்போது புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் திரு முரளி சங்கர் ஐயா அவர்களிடம் நேரில் கலந்துரையாட உள்ளோம். வணக்கம் ஐயா, தங்களை பற்றி கூறுங்கள்.
புதுகை பண்பலை சமுதாய வானொலி நேயர்கள் மற்றும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பி முரளி சங்கர். நான் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பயிர் நோயியல் துறையில் பணியாற்றி வருகிறேன். இந்த புதுக்கோட்டையில் இந்த கடந்த ஒரு வருடங்களாக நான் பணியாற்றும் காலங்களில் அதிகமாக நான் பார்த்தது என்னவென்றால் இங்குள்ள சீதோஷ்ண நிலை மாறுபாடுகள் மற்றும் பயிர் சாகுபடியில் ஏற்படும் மாறுபாடுகள் பற்றிய ஒரு சிறந்த ஆய்வாகும். இந்த ஆய்வில் மேற்கொண்டதில் இங்குள்ள விவசாயிகள் அதிக அளவில் பயிர் சாகுபடியில் பயறு வகைகளை பெருமளவில் உற்பத்தி செய்வதை நான் அறிந்துள்ளேன். மேலும் இவர்கள் இங்கு சாகுபடி செய்யும் முறைகளில் ஏற்படும் சிறு சிறு தடங்கல்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நமது வம்பன் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அதை சார்ந்த இருக்கக்கூடிய வேளாண் அலுவலர்களை தொடர்பு கொள்கின்றனர். அவர்கள் மூலமும் அறிந்து கொள்கின்றனர். ஆனால் முழுவதுமான ஒரு தகவல்கள் எல்லா விவசாயிகளுக்கும் சென்று சேர்கிறதா என்பதை நாம் அறியும்போது அதில் சிறு தடங்கள் இருப்பதை நாம் அறிந்துள்ளோம். இந்த சிக்கல்களை போக்குவதற்காகவே இந்த உரையாடலை நாம் தொடங்குவோம். மேலும் இந்த கலந்துரையாடலில் பயறு வகைகளில் குறிப்பாக இந்த புதுக்கோட்டை டெல்டா பகுதிகளில் பயிரிடப்படும் பயிர் வகைகளில் என்னென்ன பயிர் வகைகள் பெருமளவில் பயிரிடப்படுகின்றன அல்லது சாகுபடி செய்யப்படுகின்றன, அவற்றில் என்னென்ன மாதிரியான நோய் தாக்கங்கள் ஏற்படுகிறது மற்றும் அவற்றை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அல்லது மேலாண்மை செய்வது என்பதை பற்றி விரிவாக காண்போம்.
சார், இப்போ வேளாண்மையில் பயிர் வகைகளின் முக்கியத்துவம் என்ன சார்?
வேளாண்மையில் பயறு வகைகள் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, நமது பண்டைய காலந்தொட்டு முதல் என்னைக்கு விவசாயம் பிறந்ததோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வர நம்முடைய பயறு வகைகள் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. அதற்கு காரணம் என்ன என்றால் அதில் உள்ள ஊட்டச்சத்து பொருட்கள், குறிப்பாக புரதச்சத்து பொருட்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் பயிரிடுவதற்கு எளிதான மற்றும் நடைமுறையில் உகந்த நிலவும் சூழ்நிலைகள் காரணமாக விவசாயிகள் அதை பெரிதும் எளிதாக சாகுபடி செய்கின்றனர். அதில் லாபமும் எடுத்து வருகின்றனர். சில நேரங்களில் காலநிலை மாற்றங்கள் மற்றும் தவறான ஒரு சில வழிமுறைகளால் அல்லது வழிநடத்தல்களால் சில நேரங்களில் அது நஷ்டத்தினையும் சந்தித்து வருகிறது. நாம் அதை எவ்வாறு தீர்வு செய்வது என்பதை இப்போது காண்போம்.
பயிர் வகைகளின் முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் பயிர் வகைக்கும் என்ன சார் சம்பந்தம்?
புதுக்கோட்டை மாவட்டம் என்பது இதற்கு முன் வந்து திருச்சி மற்றும் தஞ்சையுடன் இணைந்து உள்ள ஒரு டெல்டா மாவட்டமாகும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு காவேரி எங்கே பாயுதுன்னு எல்லாரும் கேட்டால் முதல்ல சொல்லக்கூடியது திருச்சி மற்றும் கல்லணை, இதனை சுற்றிய டெல்டா பகுதிகள் தான் நமக்கு தெரியும். ஆனால் புதுக்கோட்டையில் காலந்தொட்டு அரசர்கள் ஆண்ட காலம் முதல் இன்று வரை காவிரி பாய்ந்து இருக்கிறது. அதற்கான தொழில்நுட்ப படிவுகள் ஆய்வுகள் அனைத்துமே நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு புதுக்கோட்டையில் தான் அதிகப்படியான தொல்லியல் ஆராய்ச்சி மூலம் தெரிய வருகிறது. எங்கே ஒரு ஆற்று சார்ந்த ஒரு நாகரிகம் இருக்கிறதோ அங்கு சிறப்பான ஒரு விவசாயமும் வேளாண்மையும் இருந்துள்ளது என்பது இதுவே ஒரு முக்கிய காரணமாகும். மேலும் புதுக்கோட்டையின் அமைப்பானது மேற்கே பார்த்தோம் என்றால் எல்லைகளாக சிவகங்கை மாவட்டமும் மற்றும் வடக்கே திருச்சி மாவட்டமும் தெற்கே ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டமும் கிழக்கு பகுதியில் தஞ்சை மாவட்டமும் இணைந்துள்ளது. இந்த மாதிரி மாவட்டங்களில் இதன் சுற்றி இருக்கும் மாவட்டங்களின் கால சீதோஷண நிலை குறிப்பாக வேறுபட்டும் மாறுபட்டும் உள்ளது. எவ்வாறு மாறுபட்டு உள்ளது என்றால் இங்கே திடீர்னு பார்த்தோம்னா அதிகப்படியான மழை இருக்கும். ஆனால் மறுநாள் பார்த்தோம்னா மழை இருந்ததுக்கு உண்டான அடையாளமே இருக்காது. மண்ணிலையும் அதற்குண்டான ஒரு ஈரப்பதமோ எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால் இங்கே இருக்கிற மண் அமைப்பு, மாறுபட்ட மண் அமைப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. வண்டல் சார்ந்த மண், களிமண் சார்ந்த மண் மற்றும் சரல் சார்ந்த பாறை நிலங்களில் உள்ள அதிகப்படியான மண் வகைகள் இங்கே அதிகம் உள்ளது. மற்றும் இதை தவிர கடல் சார்ந்த மண்ணும் தொண்டி பகுதிகளில் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த பகுதி ஒரு மாறுபட்ட விவசாய பூமியாகும். அதிலும் குறிப்பாக இந்த மாறுபட்ட விவசாய பூமியானது மானாவரி விவசாயத்திற்கு ஏற்ற நிலமாக உள்ளது. அதனால்தான் பயறு வகைகளின் உற்பத்தியும் சாகுபடியும் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு தனித்துவம் வாய்ந்து சிறப்பாக விளங்கி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் பயிறு வகைக்கும் இருக்க நிறைய சம்பந்தத்தை பற்றி சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தது பயிறு வகைகள் மனித வாழ்விற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நீங்கள் நினைக்கிறீங்க?
தினசரி உணவு என்பது இங்கே எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்படி போனால் இன்றைக்கி உலக அளவில் நம்மளுடைய பசி, அதாவது ஹங்கர் இண்டெக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பசி குறியீட்டு எண், அது கூடிக்கிட்டே இருக்குது. இந்தியாவுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குதுன்னு உலக உணவு அமைப்பு சொல்கிறது, அதாவது வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன் சொல்லுது. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் நம்மளோட உற்பத்தி, அதற்கான நில அமைப்பு அனைத்தும் இருக்கிறது. ஆனால் ஒரு நிலையான உற்பத்தியையோ நிலையான ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு மக்களுக்கு வழங்கும் திறனையோ நம்மளால் ஏற்படுத்தி தர முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் உள்ளது. ஏனென்றால் இங்கு நில அமைப்பு அதிகப்படியான விவசாய நிலத்திற்கு உகந்ததாக உள்ளது. ஆனால் இன்று நில அமைப்பானது விவசாய நிலத்திலிருந்து மாறுபட்டு தரிசு நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் நாம் சரியான முறையில் நீர் மேலாண்மையில் ஈடுபடுவதில்லை, நீர் மேலாண்மை சார்ந்த அறிவியலை நாம் முன்னெடுத்து வைப்பதில்லை என்பதே இதற்கு காரணமாகும். அதன் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையில் வரும் அனைத்து பாசனங்களிலும் இங்கு அதிகப்படியான குளங்கள் உள்ளன. ஆனால் அதனுடைய நீர் வரத்தோ அல்லது நீர் சேமிப்பு திறனையோ நாம் பாதுகாப்பதில்லை. இது போன்ற காரணங்களினால் நம்மளுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது, இயற்கையாகவே குறைந்து வருகிறது. இந்த குறைவை நாம் எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் பயிர் சாகுபடி செய்வதற்கு முன்னும் பின்னும் ஒரு நிலத்தினை பண்படுத்தி அதனை தரிசு நிலமாக மாறுவதையோ அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாகரிக வளர்ச்சிக்கு தேவையான ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு செல்வதையோ முதல்ல நம்ம தடுக்கணும். அப்படி தடுத்தோமானால் உற்பத்தி இன்னும் பெருகும், வேளாண் பெருங்குடி மக்கள் அனைவரும் லாபத்தினையும் மகிழ்ச்சியும் அடையலாம்.
பயிறு வகைகள் மனித வாழ்விற்கு மிக மிக முக்கியங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயிரிடப்படும் பயிறு வகைகள் என்னென்ன சார்?
புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு தனித்துவமான மாவட்டமாகும். ஏன்னா இங்கே அதிகாலம் தொட்டு இங்கே விவசாயம் இருந்ததுக்கான சான்றுகள் எல்லாமே நமக்கு தரவுகளாக கிடைத்து வருகின்றதுங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. மற்றும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி பயிர் வகைகள் முதலில் சாகுபடி செய்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாவட்டத்தில் ஆற்றுப்பாசனம் சார்ந்த பயிர்களையும் சாகுபடி செய்கிறாங்க, மானாவரி சார்ந்த பயிர்களையும் சாகுபடி செய்கிறாங்க. ஆற்றுப்பாசனம் சார்ந்த பயிர்களை சாகுபடி செய்கிறதுல குறிப்பாக நெல், வாழை, கரும்பு இவை அனைத்தும் ஆற்றுப்பாசனம் சார்ந்த சாகுபடி முறையில் முக்கிய இடத்தினை பெற்றுள்ளது. மற்றும் மானாவரி சாகுபடியில் பயறு வகைகளும் எண்ணெய் வித்துக்களான நிலக்கடலை மற்றும் எள் போன்றவை குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது. இதில் குறிப்பாக பயறு வகைகள் ஆண்டு முழுவதும் இங்கு சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பயறு வகைகளின் சாகுபடி புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சை வரை உள்ள கிழக்கு பகுதிகள் அனைத்து பகுதிகள் நீங்கள் சென்றாலும் வருடம் முழுவதும் நீங்கள் குறிப்பாக முக்கிய பயிர்களாக உளுந்து, பச்சை பயிறு மற்றும் தட்டைப்பயிறு இவற்றின் சாகுபடிகளை காணலாம். ஆனால் அதில் எவ்வளவு சாகுபடி மேலாண்மை நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது அது மக்களுக்கோ விவசாய பெருங்குடி மக்களுக்கோ எந்த அளவுக்கு லாபத்தினையும் மகசூலையும் கொடுக்கிறது என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆண்டு முழுவதும் ஒரு பயிர் செய்கிறோம், ஆனால் அதில் லாபம் வருதா இல்லை, அந்த லாபம் அடையிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறது வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது.
இப்போ பயிர் வகை சாகுபடியில் முன்னாடி ஏற்படுற பாதிப்புகள் எதனால் சார் வருது?
பயிர் வகை சாகுபடியில் முன் சாகுபடி நுட்பங்கள்னு ஒன்று உண்டு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு பயிர் சாகுபடியாக இருந்தாலும் அதற்கு முன் சாகுபடி நுட்பங்கள் ஒன்று உண்டு. ஏன்னா அந்த நிலத்தினை முதல்ல சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தினையோ அல்லது வயல்வெளிகளையோ நம்ம எவ்வாறு பராமரிக்கிறோம், அதனுடைய நீர்ப்பாசன வசதி அமைப்பு முறைகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதை நம்ம எந்த அளவுக்கு கட்டமைத்துள்ளோம் அல்லது எந்த அளவுக்கு பாதுகாத்து வருகிறோம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனை பொறுத்து தான் ஒரு பயிர் தேர்வு செய்ய முடியும். இந்த பயிர் தேர்வு செய்யும்போது இந்த அமைப்புகளை எல்லாம் சார்ந்து தான் இது இந்த நிலம் இது நெல்லுக்கு உகந்ததா, வாழைக்கு உகந்ததா அல்லது பயிர் வகை சாகுபடிக்கு உகந்ததா என்பதை முதலில் தேர்வு செய்ய வேண்டும். அதனால் நெல் அதிகம் மற்றும் வாழை சாகுபடி ஆகியக்கூடிய நிலங்களில் குறிப்பாக பயிர் வகை சாகுபடி என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. அதற்கு கண்கூடாக நாம் புதுக்கோட்டையிலிருந்து கிழக்கு ஆலங்குடி மற்றும் பேராவூரணி பகுதிகளில் செல்லும்போது இயற்கையாகவே ஆண்டு முழுவதும் இந்த சாகுபடிகளை நாம் தொடர்ச்சியாக காண முடியும்.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ பயிர் வகைகள் சாகுபடி செய்கிறப்ப என்னென்ன பாதிப்புகள் வருது?
பயிர் வகைகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூன்று வகை பயிர்கள் பெரும் பங்கை வகிக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த புதுக்கோட்டை மாவட்டமானது ஒரு நிலப்பரப்பளவில் குறைந்த மாவட்டமாக இருந்தாலும், 4663 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தாலும் அதில் 2500 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே என்ன பயிர் வகைகள் அதிகமாக பயிரிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முக்கியமான பங்கு பயிர் வகைகள் தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இவை அனைத்தும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதில் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பலதரப்பட்ட பாதிப்புகள் உண்டு. என்னென்ன பாதிப்புகள் முதல்ல பார்க்கப்படி போனோன்னா, வளர்ச்சி குன்று. நம்மளுடைய நிலம் வந்து சரியான ஒரு நிலமாக இல்லாமல், அதுக்கு ஒரு சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை இல்லாத ஒரு நிலமாக இருந்தால் வளர்ச்சி குன்றி போய்விடும். இந்த வளர்ச்சி குன்றுவதனால என்னென்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். மேலும் இந்த தாக்கத்தினாலே என்ன ஆகும்னா மகசூல் குறைந்துவிடும். இவ்வளவு பிரச்சனைகள் அதிகமாக பயிர் சாகுபடிக்குமே முன்னாடியே இருக்கும். இதை முதல்ல நம்ம தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நிலத்தினை தேர்வு செய்து பயன்படுத்த வேண்டும், நீர்ப்பாசன முறை அமைக்க வேண்டும். மற்றும் மானாவாரி சாகுபடி நுட்பங்கள் இங்கு அதிக அளவில் உள்ளது. அந்த மானாவாரி சாகுபடி நுட்பங்களை நாம் கருத்தில் கொண்டு அதற்குண்டான வழிமுறை நீர்ப்பாசன முறைகளை நீர் தேவைகளை பூர்த்தி செய்யும்படி நாம் நீர் தேவைகளை பாதுகாக்க வேண்டும்.
சார், இப்போ பயிர் வகை பயிர்களில் என்னென்ன மாதிரி நோய்கள் ஏற்படுறது, அதுக்கான மேலாண்மை என்ன சார்?
பெரும்பாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மானாவாரி சாகுபடியாகவோ அல்லது நெல்லுக்கு பிந்தைய சாகுபடியாகவோ தான் பயிர் வகைகள் அதிகமாக பயிரிடப்படுது. இந்த மாதிரி பயிர் வகைகள் குறிப்பாக உளுந்து, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு மற்றும் துவரை ஆகியவை பயிரிடப்படுகிறது. இதில் குறிப்பாக சில நோய்கள் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போதுமே வரும். அந்த நோய் தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கத்தான், வருட வருடம் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது. இது என்னென்ன மாதிரி நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இலைவழி மூலம் பரவும் நோய்களான இலை புள்ளி நோய்கள், இது நிறைய ஒரு நோய்க்கிருமிகளால் ஒரு கூட்டிணைந்த ஒரு நோய்க்கிருமிகளால் ஏற்படுகிறது. அதில் என்னென்ன மாதிரி நோய்க்கிருமிகள் அப்படின்னு நம்ம பார்க்கப்படி போனால், செர்கோஸ்போராங்கிற ஒரு நோய்க்கிருமி மற்றும் கொலிட்டோட்ரைக்கங்கிற ஒரு நோய்க்கிருமி மற்றும் அல்டர்னேரியாங்கிற நோய்க்கிருமி. இந்த மூணு நோய்க்கிருமியும் பார்த்திங்கன்னா இலைவழி மூலம் பரவி இலைகளில் திட்டுக்களாகவோ இல்லை வடுக்களாகவோ இல்லை புள்ளிகளாகவோ நோய்களை உண்டாக்கும். இதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை இதனுடைய அறிகுறிகள் என்னவாக தென்படும் என்றால், முதல்ல புள்ளிகள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த புள்ளிகள் ஒரு கருமை நிற புள்ளிகளாக ஆரம்பிக்கும். அதை சுற்றி ஒரு மஞ்சள் நிற திட்டுக்களாகவோ அல்லது வட்ட வடிவ திட்டுக்களாகவோ காணப்படும். இந்த செர்கோஸ்போரா மற்றும் கொல்டோட்ரைக்கம் நோய் ஏற்படக்கூடியது. அதுவே அல்டர்னேரியா நோய்க்கிருமியானது ஏற்படும்போது என்ன மாதிரி ஒரு அறிகுறி ஏற்படும் என்றால், இந்த புள்ளிகள் மிக பெரும் புள்ளிகளாக இருக்காமல் சிறு சிறு புள்ளிகளாக அதிக அளவில் ஏற்படும். பின் சிறிது நாட்களில் அவை பெரிதாகி அதனுடைய மத்திய பகுதி அல்லது மையப்பகுதியானது ஒரு சாம்பல் நிறத்திற்கு மாறிவிடும். அதனை சுற்றி நம்மளது இளம் மஞ்சள் நிற திட்டுக்களாக அல்லது வட்ட வடிவ வளையங்களாக காணப்படும். இது அல்டர்னேரியாவுக்கு உள்ள இலை புள்ளிக்கான ஒரு அறிகுறியாகும். இது எப்போது அதிகமான நோய் தாக்கம் ஏற்படும் என்று பார்த்தோம்னால், எப்போ நம்ம வந்து அதிகமாக சம்பாவிலிருந்து தாளடி பயிர் முறையில் நம்ம பயிரிடும் பொழுது இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கு. ஏனென்றால் அதாவது தாளடி காலங்களில் எப்போ எப்போ வரும் அப்படின்னா, நார்மலாக அக்டோபர் டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த அக்டோபர் டிசம்பரில் நம்ம தாளடி சாகுபடி முறையில் பயிரிடப்படக்கூடிய இந்த பயிர்கள் எல்லாமே மழையை நம்பி அதிகமாக இருக்கும். இந்த மழைக்காலங்களில் காற்றின் ஈரப்பதம் வெப்பநிலை குறைந்துவிடும். இதன் காரணமாகவே இந்த நோய்க்கிருமிகள் இதற்கு முழு ஆதரவாகவும் இந்த நோய்க்கிருமிகளின் தாக்கம் அதிக அளவும் இருக்கும். எந்த மாதிரி அதை கட்டுப்படுத்த வேண்டுமானால், கடைகளில் நிறைய கெமிக்கல்கள் அல்லது அது நோய் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் அதிகம் இருந்தாலும் கார்பன்டசிம் அல்லது மேங்கோசப் அல்லது தயஃபனட்டில் மெத்தில் இவை மூன்றில் ஏதாவது ஒரு மருந்தினை 0.1% அதாவது 0.1% அதனை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 2 வார இடைவெளியில் 2 முறை தெளித்தாலே போதும். அதுவும் அவைகள் இலைகளிலிருந்து காய்க்கும் பருவத்திற்கு இடைப்பட்ட காலங்களில் நாம் தெளிக்க வேண்டும். இப்படி தெளித்தோமானால் இந்த நோயானது கட்டுப்பாடு அடைந்துவிடும். இது மட்டுமில்லாமல் மண்வழி பரவும் நோய்கள், மண்வழி பரவும் நோய்களில் 2 வகை நோய்கள் முக்கியமாக இருக்கும். ஒன்று வந்து வாடல் நோய், மற்றொன்று வேரல்கள் நோய். இந்த வாடல் நோயை ஃபிசேரியம் அப்படிங்கிற நோய்க்கிருமி உண்டு பண்ணுது. அதுவே பார்க்க போனோம்னா வேரல்கள் நோயினே மேக்ரோஃபோமினா பேசுவல்னாங்கிற நோய்க்கிருமி உண்டு பண்ணுது. இவை ரெண்டுமே மண் மூலமும் விதை மூலமும் பரவக்கூடிய நோய்கள். இந்த 2 நோய்களுக்கும் உள்ள ஒரு அறிகுறி வித்தியாசங்கள் எப்படி ஏற்படுன்னா, மேக்ரோஃபோமினா அதிகமான வெப்பநிலை மண்ணில் இருக்கும்போதும் மண் வறண்டு காணப்படும் போதும் மானாவாரி சாகுபடியிலும் காணப்படும். அதுவே ஃபிசேரியம் வாடல் நோய் என்பது நமது மண்ணின் ஈரப்பதம் அடிக்கடி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் காய்ந்த நிலை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும்போது இந்த ஃபிசேரியம் வாடல் நோய் இருக்கும். ஃபிசேரியம் வாடல் நோய் தாக்கிய செடிகளானது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மஞ்சளாக மாறி இலைகள் கிளைகளின் ஒரு பக்கம் மஞ்சளாக மாறிவிடும். மாறி போன மஞ்சள் வழியே இலைகள் தொங்கிவிடும். அதில் குறிப்பாக அதனுடைய வேர்பகுதிகளுக்கு மேலுள்ள பகுதி தண்டு பகுதியில் பார்த்தோமானால் அவைகள் ஒரு பழுப்பு நிற திட்டுக்களாக உட்பகுதிகள் பாதிக்கப்பட்டு செடிகள் இறுதியில் காய்ந்துவிடும், இறந்துவிடும். இந்த மாதிரி நோயானது எதில் ஏற்படும் என்றால் வாடல் நோயில்தான் இதன் அறிகுறி இருக்கும். மற்றும் மேலும் இந்த வேரழுகள் நோயில் குறிப்பாக அதிக வெப்ப சூழ்நிலைகள் இருக்கும்போது, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த 25 வருடம் கடந்த 25 வருடங்களாக வெப்பநிலை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்ற ஒரு தகவல் மட்டுமே உள்ளது. குறிப்பாக 36 டிகிரி செல்சியஸ் இருந்த வெப்பநிலை இன்று 40.9 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜாக இருக்குதுங்கிறது ஆய்வறிக்கை சொல்லுது. அப்படி இருக்கும்போது மானாவாரி சாகுபடியில் நீங்கள் விதைக்கும் உளுந்தானாலும் சரி, பச்சை பயிரானாலும் சரி, தட்டை பயிரானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த வேரல்கள், அதுவும் குறிப்பாக உலர் வேரல்கள், இந்த வேரல்கள் நோயானது ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இந்த வேரல்களால் பாதிக்கப்பட்ட செடிகள் தண்டு பகுதி ஒரு வகையாக திருகிவிடும். அதன் தண்டின் மேற்பகுதியானது வாடி காய்ந்துவிடும், மஞ்சள் நிறமாக மாறிவிடும். நீங்கள் அந்த செடியை வயல்வெளியிலிருந்து பிடுங்கினீங்கன்னா எளிதாக வெளியே வராது. செடி உடைந்து தான் கையில் பாதியாக தான் வெளியே வரும். இதுதான் அதன் முதல் அறிகுறியாகும். இந்த 2 நோய்களையும் எப்படி கட்டுப்படுத்த வேண்டுமானால், முதலில் இதற்கு சாகுபடிக்கு முன் அதாவது விதைப்பதற்கு முன் சில தொழில்நுட்பங்கள் உண்டு. என்னென்ன தொழில்நுட்பங்கள் என்றால், முதலில் விதைப்பதற்கு முன் நன்கு ஆழ உழ வேண்டும். அதுவும் ஒரு கோடை உழவு முக்கியமாக அவசியம் தேவை. மற்றும் உழுத பின் உழுதோடு சேர்த்து 150 கிலோ வேப்பம் புண்ணாக்கை மண்ணில் இட வேண்டும். மற்றும் இதனுடன் சேர்ந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி எதனால் செய்ய வேண்டுமானால், நோய் எதிர் கிருமி நோய் எதிர் உயிரிகளாக உள்ள சூடோமோனாஸ் மற்றும் பேசிலஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி இவற்றை 10 கிராம் அல்லது 4 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையில் கலந்து பின்பு விதைக்க வேண்டும். அல்லது அதற்கு முன்பு விதைப்பதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டுமானால் 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடியை நல்ல மக்கிய மாட்டு சாணத்துடன் கலந்து அதனை மண்ணில் 50 கிலோ மாட்டு சாணத்துடன் கலந்து மண்ணில் இட வேண்டும். இப்படி நாம் செய்வோமானால் இந்த நோயின் தாக்கமானது நோய் தாக்கத்திலிருந்து குறைந்துவிடும் மற்றும் நோய் தாக்கமானது வராமல் தடுக்கப்படும். மேலும் நாம் இரசாயன மருந்துகளாக கார்பன்டசிம் அல்லது கார்பன்டசிம் பிளஸ் மேங்கோசப் இவை இணைந்த ஒரு கலவையை நாம் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது விதை நேர்த்தி செய்ய முடியவில்லை என்றாலும் மண்ணில் வேரில் படும்படி தெளிக்க வேண்டும். செடிகளை சுற்றி மண்ணில் வேரில் படும்படி தெளிக்கும்போது இந்த நோயின் தாக்கம் குறைந்துவிடும். இது மட்டுமல்லாமல் காற்று வழியில் முக்கியமாக புதுக்கோட்டையில் அதிக அளவில் நான் கண்ட அளவில் அதிக அளவில் பார்த்த நோய்களில் முக்கியமாக எது உள்ளது என்றால் 1 சாம்பல் நோய், இன்னொன்று மஞ்சள் தேமல் நோய். இந்த மஞ்சள் தேமல் நோய் என்பது வைரஸ் நோய் கிருமியினால் ஏற்படுகிறது. இந்த வைரஸ் நோய் கிருமிகள் எப்பொழுதுமே ஒரு பயறு வகை சாகுபடியில் நோய் தாக்கம் வைரஸ் நோய் கிருமிகள் அதிகம் உண்டு. இதற்கு காரணம் என்னவென்றால் எங்கு புரதச்சத்து மாறுபாடுகளின் தாக்கம் அல்லது புரதச்சத்து மாறுபாடுகளின் வேதியியல் இயக்கம் அதிகம் உள்ளதோ அந்த வகை பயிர்களில் வைரஸ் நோய் கிருமிகளின் தாக்கம் அதிகமாக உள்ளது. அதனால்தான் பயறு வகை பயிர்களில் வைரஸ் நோய் கிருமிகளின் தாக்கம் அதிகம் உள்ளது. இந்த மஞ்சள் தேமல் நோய் ஏற்பட்ட செடிகளில் பார்த்தோமானால் அதன் அறிகுறிகள் குறிப்பாக இலைகள் எல்லாம் அங்கொன்று இங்கொன்றுமாக திட்டுத்திட்டாக மஞ்சள் நிறமாக மாறிவிடும். அவை குறிப்பிட்ட காலத்தில் பூப்பது கிடையாது, காய்ப்பதும் கிடையாது, மலட்டுத்தன்மை அடைந்துவிடும். இறுதியாக செடிகள் வாடி தொங்கிவிடும், இலைகள் உதிர்ந்துவிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வைரஸ் நோய் கிருமியினால் ஏற்படும். இவை இந்த வைரஸ் நோய் கிருமிகள் எதனால் முதலில் ஏற்படுகிறது என்றால் இவற்றை நேரடியாகவோ அல்லது பக்கத்து வயல்வெளிகளிலிருந்தோ சில பூச்சிகள் வெள்ளை ஈக்கள் இவை போன்றவை கடத்துகின்றன. இந்த வெள்ளை ஈக்களின் நடமாட்டம் அதிகமாக இருந்தாலே வைரஸ் நோய் கிருமியின் தாக்கமும் மஞ்சள் தேமல் நோயின் தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடும். இங்கு செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி 40% மேலாக மஞ்சள் தேமல் நோயின் அறிகுறிகள் மற்றும் தாக்கம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வரையறுக்கப்பட்ட சில ரகங்களில் அதிக அளவு உள்ளது என்று அறியப்பட்டுள்ளது. இவற்றை கட்டுப்படுத்த என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டுமானால் முதலில் நாம் நிலத்தை பண்படுத்தும் போது களை செடிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் பூச்சிகளின் தாக்கத்தினையோ எண்ணிக்கையோ குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமானால் வேப்ப எண்ணெயை 6 ml தண்ணீரில் கலந்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அவற்றை தெளிக்க வேண்டும். மற்றும் அவற்றுக்கு இரசாயன பூச்சிக்கொல்லிகளாக டைமீத்தோயேட் அல்லது இமிடாக்ளோபிரிட் அல்லது மெத்தில் டிமெட்டான் இவற்றை 6 ml பர் லிட்டர் என்ற அளவில் நீரில் கலந்து அவை இலைகள் விடும் முதல் காய்க்கும் பருவம் வரை 2 முறை தெளித்தாலே இந்த பூச்சிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும். இதன் மூலம் இந்த மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தலாம். மற்றொன்று சாம்பல் நோய். இந்த சாம்பல் நோயானது நாம் அனைவரும் சாலை ஓரங்களில் பயணத்தின் போதோ அல்லது நாம் எங்காவது செல்லும் போதோ அதிக அளவில் பார்த்திருப்போம். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சில நோய் கிருமிகளின் எவ்வாறு இருக்குமானால் இவை அனைத்துமே இலைவழியோ அல்லது காற்று வழி மூலமாகவோ பரவக்கூடிய நோய் கிருமிகளாக இருக்கும். இந்த நோய் கிருமிகளின் வித்துக்கள் களை செடிகள் மற்றும் அதனை சார்ந்த செடிகளில் எப்போது இருக்கும். நாம் எப்போது ஒரு முக்கிய பயிரினையோ அல்லது பயிர் வகையினையோ விதைப்போமானால் அவை வளர்ந்து வரும் சூழ்நிலையில் இந்த நோய் வித்துக்கள் உயிர் பெற்று அந்த நோயின் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இதனை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் நாம் நிலத்தினை பண்படுத்தி சீராக வைத்திருக்க வேண்டும். நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதலில் களை செடிகளை அப்புறப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு விதைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட காலத்தில் நாம் விதைப்போமானால் நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த ரகத்தில் குறைந்த வயதுடைய ரகங்கள், நடுத்தர வயதுடைய ரகங்கள், நீண்ட வயதுடைய ரகங்கள் இவற்றை நாம் தேர்வு செய்யமானால் குறிப்பாக தமிழர்களின் பாரம்பரிய சாகுபடி முறையில் பலதரப்பட்ட சாகுபடி நுட்பங்களும் காலங்களும் வரையறுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் நவரையிலிருந்து கார்பருவம் வரை பயிர் செய்யப்படும் பயிர்கள் அனைத்தும் பார்த்தோமானால் குறைந்த வயதுடைய பயிர் ரகங்களாகவே இருக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சூழ்நிலைகளில் நிலவும் வெப்பமானது அதிகமாக இருக்கும். இந்த அதிக வெப்பமானது இந்த மாதிரி சாம்பல் நோய்க்கு பேர் உதவியாகவும் இந்த நோயின் தாக்கம் அதிகரிக்கவும் பெரும் வழிவகையை செய்யும். இந்த நோயின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட செடிகள் எவ்வாறு இருக்குமானால், அதன் இலைகள், பூக்கள், காய்கள் மற்றும் அதன் வித்துக்கள், வேர்கள் முழுவதும் சாம்பல் நிற திட்டுக்களாகவோ அல்லது வெள்ளை நிற திட்டுக்களாகவோ மாறிவிடும். குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்பு அந்த செடிகளானது பட்டு போய்விடும் அல்லது கருகிவிடும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சாம்பல் நோயினால் ஏற்படும். இவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால், நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆல்டர்னேட் சோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் சோயிங்னா மாற்றி மாற்றி, அதாவது நாம் விதைக்கும் பருவத்தினை மாற்றி நடவு செய்ய வேண்டும். அந்த ரகத்தை அந்த ஒரு பருவத்திற்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து நட வேண்டும். அப்படி தேர்வு செய்து நடுவோமானால் பல வகையான நோய்களை கட்டுப்படுத்தலாம். குறிப்பாக உளுந்தில் வம்பன் 2 முதல் வம்பன் 5 வரை உள்ள ரகங்களை தேர்வு செய்யுமானால் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தலாம். அதே போல் பச்சை பயிரில் 2 ஆடுதுறை 2 கோ 5 இவற்றை தேர்வு செய்து நடுவோமானால் அல்லது பயிர் செய்வோமானால் வேரல்கள் நோய் மற்றும் சாம்பல் நோய் இவற்றினை கட்டுப்படுத்தலாம். மற்றும் தட்டை பயிர்களில் 7 அல்லது 5 அல்லது 1 இவற்றை தேர்வு செய்து, இவையெல்லாம் குறுகிய கால ரகங்கள். இந்த குறுகிய கால ரகங்களை நாம் தேர்வு செய்து நடுவோமானால் இவற்றின் வளர்ச்சி எளிதாக பூத்துவிடும், அண்ட் காய்ப்பும் அடைந்துவிடும். அதனால் இந்த நோய் தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளும். இந்த மாதிரியான நோய்களை முதலிலே இந்த மாதிரி கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் நோய் கிருமிகளை அழிப்பதற்கு நாம் நிலத்தினை முதலில் சொன்ன மாதிரி பண்படுத்த வேண்டும். மேலும் இரசாயன மருந்துகளான நனையும் கந்தகம், ஆங்கிலத்தில் சொல்லுவோமானால் வெட்டபிள் சல்ஃபர், இதனை 2.5 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 2 வார இடைவெளியில் 3 முறை தெளிப்போமானால் இந்த சாம்பல் நோயின் தாக்கம் வெகுவாக குறைந்து நோய் வீரியம் குறைந்து செடிகள் நன்கு வளரும் மகசூலை நாம் எண்ணிய விதத்தில் அடைய முடியும்.
இந்த உரையாடல் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். இந்த தகவல்கள் விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த புதுகை பண்பலைக்கு புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முனைவர் திரு முரளி சங்கர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த வாய்ப்பினை வழங்கிய புதுகை பண்பலை சமுதாய வானொலி நிலையத்திற்கும் மற்றும் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும், நிர்வாகத்தின் தலைவராக உள்ள திரு ராஜாராம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் மேலும் என்னுடன் இவ்வளவு நேரம் இந்த கலந்துரையாடலில் சிறப்பான பல கேள்விகளை கேட்ட மற்றும் ஓரிரு மாதங்களில் தன்னுடைய கல்வியை, அதாவது கல்வியை வெற்றிகரமாக முடித்து பட்டம் பெறப்போகின்ற செல்வி யுவனிஷா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை வம்பன் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இறுதியாண்டு இளங்கலை வேளாண் அறிவியல் மாணவி செல்விரா யுவனிஷா அவர்கள் மற்றும் பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பே முரளிசங்கர் அவர்கள் பயறு வகை பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து உரையாடிய உரையாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077959 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.